107.4 சமுதாய வானொலி. விவசாய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புரட்சி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் மரவள்ளி முன்னோட்டம் மற்றும் ரகங்களின் சிறப்பம்சங்கள் பற்றி இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தோட்டக்கலை இணை பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் மரவள்ளி முன்னோட்டம் மற்றும் அதனோட ரகங்களோட சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிழங்கு வகை பயிர்களில் மரவள்ளி நம் நாட்டில் அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுது. இது வந்து உலகெங்கிலும் வெப்பமண்டல பிரதேசங்களில் அதிக அளவு சாகுபடி செய்யப்படுது. நமது ஆரோக்கியத்துக்கு மிகவும் அவசியமான மாவுச்சத்தை உற்பத்தி செய்யக்கூடிய கிழங்கு வகை பயிர்களில் இது முக்கியமான ஒரு பயிராகும். இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டங்களில் மித வெப்பநிலை உள்ள நாடுகளில் உணவு மற்றும் தொழிற்சாலை உபயோகத்திற்காக அதிக அளவில் பயிர் செய்யப்பட்டு வருது. இதை வந்து குச்சிக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, ஏலிலை கிழங்கு, மாசினி கிழங்குன்னு பல விதமாக அழைக்கிறாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் வந்து இதை டாப்பியாக்கானும் கசாவானும் அழைக்கிறாங்க. இந்த தாவரவியல் பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மானிஹாட் எஸ்குலண்டா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மானாவாரி மற்றும் இரவை சாகுபடியில் அதிக லாபம் தருவது மரவள்ளி பயிர் மட்டும்தான். அதுலேயும் சேலம், நாமக்கல், கடலூர், விழுப்புரம், தருமபுரி, ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிக அளவில் இது சாகுபடி செய்யப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சாகுபடி பரப்பளவில் 25% நாமக்கல் மாவட்டத்திலும், 18% விழுப்புரம் மாவட்டத்திலும், 16% சேலம் மாவட்டத்திலும் சாகுபடி செய்யப்பட்டு வருது. இப்போ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து மரவள்ளி சாகுபடி செய்யக்கூடிய பருவம் நவம்பர் டிசம்பர் மாதத்துலேருந்தே இதனோட சாகுபடியை வந்து ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் இந்த பதிவை வந்து நம்ம இங்கே செய்கிறோம். இப்போ சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதை சுற்றி பல பகுதிகளில் ஒரு 300-400 மேற்பட்ட தொழிற்சாலைகள் வந்து இந்த மரவள்ளியை வந்து மூலதனமாக வச்சுக்கிட்டு மாவு பொருள், ஜவ்வரிசி, சேமியா, வற்றல், சிப்ஸு இந்த மாதிரி நிறைய செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் மரவள்ளி சாகுபடியில் எதிர்நோக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா காலநிலை வேறுபாடும், உர மேலாண்மை, மேலும் பூச்சி நோய் தாக்குதல். இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சமாளித்தாலும் நம்ம வந்து மரவள்ளி ரகங்களை வந்து தேர்வு செய்கிறதுல சரியான ரகங்களை தேர்வு செஞ்சு நம்ம அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த மண்பாங்குக்கு தகுந்த மாதிரி இந்த ரகங்களை வந்து நம்ம தேர்வு செய்யணும். ஸோ அதனால் மரவள்ளி ரகங்களோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். மரவள்ளியில் ஏராளமான ரகங்கள் சாகுபடியில் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் உள்ள மத்திய கிழங்கு ஆராய்ச்சி நிலையத்திலையும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் உருவாக்கப்பட்ட ரகங்கள் தான் தமிழ்நாட்டில் அதிக அளவில் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுது. சமவெளி பகுதிக்கு ஏற்ற மகசூல் அதிகம் தரக்கூடிய, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா H226, முள்ளுவாடி 1, கோ ரகங்களில் 2, 3, 4, 5 மற்றும் இது தவிர இப்போ தற்போது வெளியிடப்பட்டுள்ள மரவள்ளி ஏத்தாப்பூர் 1 மற்றும் ஏத்தாப்பூர் 2 ஆகிய ரகங்கள் வந்து மிகவும் ஏற்றதாக இருக்குது. மலைப்பிரதேசத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா H165 இது ரொம்ப சிறந்த ரகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து வறட்சியும் தாங்கி அந்த குளிர் பிரதேசத்தோட இதையும் தாங்கி நல்ல ஸ்டார்ச் பாயிண்ட்டை வந்து இது கொடுக்கும். மானாவாரியிலும் இரவையிலும் சாகுபடி செய்யப்படும் இப்பயிரின் மகசூலை சரியான ரக தேர்வில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த தொழில்நுட்பங்களை கையாளுவதன் மூலம் அதிக மகசூலை எடுக்க முடியும். இப்போ என்ன இந்த ரகத்தை பற்றி பார்ப்போம். H226 இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து 1971 வெளியிடப்பட்டிருக்காங்க. இது வந்து மானாவாரி சாகுபடிக்கு மிகவும் ஏற்ற ரகம். இந்த செடிகள் வந்து கிளைக்காமல் நேராக வளரும், பூக்கும் தன்மை கொண்டது. வளரும் கொழுந்து பகுதி வந்து பச்சை நிறத்தில் இருக்கும், கிழங்கோட தோல் பகுதி வந்து சிகப்பு நிறத்திலும், கிழங்கின் ஊன் பகுதி வந்து வெண்மை நிறத்திலும் காணப்படும். ஒரு ஹெக்டரில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட 35 டன்கள் வந்து மகசூல் கொடுக்கும். கிழங்கோட மாவுச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் பாயிண்ட் கொடுக்கும். ஸோ இந்த ரகம் வந்து தொழிற்சாலைக்கு மிகவும் உகந்ததாக இருக்கனால இது அதிக அளவில் வந்து பயிரிடப்பட்டு வருது. இதில் வந்து சில இடங்களில் வந்து தேமல் நோய் தாக்குதலும் இருக்குது. ஆனாலும் இதனோட மகசூலும் அதனோட மாவு சத்தும் வந்து குறைவில்லை. ஸோ இந்த ரகத்தை வந்து நம்ம அதிக அளவில் சாகுபடி செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முள்ளுவாடி 1. இந்த ரகம் வந்து மரவள்ளி ஆராய்ச்சி பண்ணை முள்ளுவாடி சேலம் மாவட்டத்தில் 1983 தோட்டக்கலைத்துறையினால் வெளியிடப்பட்ட ரகம். இந்த செடிகள் வந்து நேராக வளரும் தன்மைக்குடையது. கிழங்கின் ஊன் பகுதி வெண்மை நிறத்துடன் காணப்படும். 1 ஹெக்டர்லேருந்து 35 டன் வரைக்கும் கிழங்கு மகசூல் எடுக்கலாம். முள்ளுவாடி வந்து அதிக பாயிண்ட் கொடுக்கும், அதாவது 35% வரைக்கும் ஸ்டார்ச் இருக்கும் இதில். இந்த ரகம் உணவுக்காகவும் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து மரவள்ளி மாவு மற்றும் ஜவ்வரிசி தயாரிக்கவும் உகந்த ரகம். ஸோ சாப்பாட்டுக்காகவும் இதை வந்து அதிக அளவில் பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குங்கும ரோஸ். இந்த ரகம் உயர் விளைச்சல் தர ரகம் மற்றும் மாவுச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து அதிகமாக பெருவாரியான மாவட்டங்களில் இதை சாகுபடி செய்கிறோம். செடிகள் வந்து கிளைக்காமல் நேராக வளரும் தன்மை கொண்டது. கிழங்குளத்த தோல் பகுதி பார்த்திங்கன்னா பழுப்பு நிறமாகவும் ஊன் பகுதி வெண்மை நிறமாகவும் காணப்படும். 1 ஹெக்டர்லேருந்து கிட்டத்தட்ட 32 டன் வந்து கிழங்கு மகசூல் கிடக்கும். கிழங்கில் உள்ள மாவுச்சத்து அளவு இதில் 25%. இந்த ரகம் உணவுக்காக மட்டும் தொழிற்சாலையிலிருந்து மாவு மற்றும் ஜவ்வரிசி தயாரிக்கவும் பயன்படுது. இந்த குங்கும ரோஸ் கிழங்குகள் மட்டும் மரவள்ளி மில்லில் பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு போகும்போது விவசாயிகளுக்கு கண்டிப்பாக வந்து 20 ரூபா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். பிகாஸ் இது வந்து வெண்மை நிறத்தில் வந்து இந்த கிழங்குகள் இருக்கும், அதனால் வந்து இந்த நிறத்துக்காகவே வந்து இதுக்கு பாயிண்ட் அதிகமாக கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியிடப்பட்ட கோட்டு. இந்த செடி வந்து கிளைக்கும் தன்மையுடையது. வளரும் கொழுந்து பகுதி வந்து இளஞ்சிவப்பு நிறத்துடன் இருக்கும். மேலும் இந்த ரகம் வந்து பூக்கும் தன்மையும் உடையது. இதனோட வயது பார்த்திங்கன்னா 8 to 9 months. மகசூல் 35 டன்கள். செடிகளில் வந்து தேமல் வைரஸ் தாக்குதல் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். கிழங்கோட மாவுச்சத்து 35% ஆகும். அதே மாதிரி இது உண்பதற்கும் ஸ்டார்ச்சுக்கும் ரெண்டுக்குமே ஏற்ற ரகம். கிழங்கில் உள்ள நச்சுத்தன்மையும் வந்து ஹைட்ரோசைனிக் அமிலம்னு சொல்லுவோம், அந்த நச்சுத்தன்மை வந்து மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் இது வந்து சாப்பிட்றதுக்கும் ஏற்ற கிழங்காக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மரவள்ளி ஏத்தாப்பூர் 1 ரகம். இந்த ரகம் தொண்டாமுத்தூர் உள்ளூர் ரகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டது. இது வந்து மரவள்ளி ஆராய்ச்சி நிலையத்தில் 2013 வெளியிடப்பட்டது. இதனோட வயசு 9 to 10 months. செடிகள் வந்து கிளைக்காமல் நேராக வளரும். கணுக்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி வந்து ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சு இலைகள் பெருசாக இருக்கிறதுனால செடியை சுற்றி களைகள் தோன்றாமல் இது களை பராமரிப்புக்கும் அதிகம் செலவு இல்லாமல் இந்த கிழங்கு இருக்கும். இந்த கிழங்குகள் வந்து நீளமாக உருண்டையான வடிவத்தில் இருக்கும். வெளிப்புற தோல் வந்து பழுப்பு நிறத்துலையும் உட்புற தோல் வந்து இதமான சந்தன நிறத்திலும் இருக்கும். கிழங்கோட தண்டிலிருந்தே இடைவெளி இல்லாமல் தோன்றும். அதனால் வந்து கிட்டத்தட்ட வந்து 49.5 டன் வந்து மகசூல் பெற முடியும். மேலும் மாவுச்சத்தோட அளவு வந்து 27% இருக்கும். இதில் வந்து வைரஸ் நோயோட தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேடு எல்லாம் சொல்லுவோம், 1 to 2 grade அப்படின்னா மிகவும் குறைவான அளவு தான் இது வைரஸ் நோய் தாக்குதல் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மரவள்ளி ஏத்தாப்பூர் 2. இந்த ரகம் வந்து 2020 வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மரவள்ளி ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர்லேருந்து இது வந்து வெளியிடப்பட்டது. இந்த தேர்வு வந்து கிட்டத்தட்ட 46.2 டன் கிழங்கு மகசூலும் மாவுசத்து வந்து 29.62% கொடுக்கும். இந்த ரகம் வந்து கொஞ்சம் கிளைக்கும் தன்மையுடையது. இந்த ரகத்தோட இலைகளில் கண்டிப்பாக தேமல் நோயோட தாக்கம் சுத்தமாகவே இருக்காது. அதனால் இதனோட கிரேடு வந்து 1. இந்த ரகத்தை வந்து பயிரிட கிளைக்கிற தன்மை இருக்கிறனால 90 to 90 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைச்சு நடவு செய்யலாம். இது வந்து கிட்டத்தட்ட 300 நாட்கள் வரைக்கும் அறுவடைக்கு வரும். கிழங்குகள் நீளமான வடிவத்தில் இருக்கும். வெளிப்புற தோல் வெளிரிய நிறத்தில், உள்புற தோல் இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். சதைப்பகுதி வெண்மையாக இருக்கும். உணவு மற்றும் தொழிற்சாலை இரண்டுக்கும் ஏற்றது. இந்த ரகம் வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள கருமந்துறைன்ற மலைப்பகுதியிலும் பயிரிடப்பட்டு அங்கேயும் வந்து நல்ல ஸ்டார்ச்சு மாவுச்சத்து வந்து அதிகமாகவே காணப்பட்டது. மகசூலும் குறைவில்லை. இந்த ரகம் மலைப்பகுதிக்கு ஏற்றதாக அங்கே வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது சேலம், நாமக்கல், ஈரோடு, பெரம்பலூர், கடலூர், அரியலூர், திருச்சி, விழுப்புரம், தருமபுரி ஆகிய அனைத்து மாவட்டங்களிலும் நவம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை இரவையில் சாகுபடி செய்ய உகந்தது. மானாவாரி பயிரா சிறிதளவு நீர்ப்பாசனத்தில் சாகுபடி செய்யலாம். அதாவது சொட்டு நீர் பாசன வசதி இருக்கிறவங்க மானாவாரி பயிரா இதை வந்து எடுத்துட்டு சொட்டு நீர் பாசனத்தில் இதை வந்து நடவு செய்யலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா H165. இந்த ரகம் சத்தியமங்கலம் வெள்ளை மற்றும் கலிக்காலன் தேர்வுகளிலிருந்து உருவாக்கப்பட்டது. இது மத்திய கிழங்கு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 1979 வெளியிடப்பட்டது. இதனோட வயது 9 மாதங்க. செடிகள் வந்து நடுத்தர உயரமும் நெருக்கமான கிளைகளையும் கொண்டது. வளரும் கொழுந்து வந்து இளம் பருப்பு நிறத்தில் இருக்கும். செடிகள் பூக்கும் தன்மையுடையது. கிழங்கின் நடுப்பகுதி வந்து அகன்றும் மேல் பகுதி மற்றும் கீழ்ப்பகுதி வந்து சிறுத்தும் காணப்படும். 1 ஹெக்டர்லேருந்து 38 டன் கிழங்கு மகசூல் மற்றும் 25% மாவுசத்து தரவல்லது. இந்த ரகத்தினை வந்து எளிதில் அறுவடை செய்யலாம். அதாவது நம்ம வந்து பிடுங்கும் போது வந்து அதிகமாக கஷ்டப்பட்டு பிடுங்கக்கூடாது. அப்போ வந்து நமக்கு வந்து கூலி அதிகமாக தேவைப்படும். ஆனால் இந்த ரகம் வந்து ஈஸியாக அறுவடை செய்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும். மேலும் மலைப்பகுதிகளில் வந்து சாகுபடி செய்ய மிகவும் ஏற்ற ரகமாகும். மரவள்ளி தேமல் நோய் தாங்கி வளரக்கூடிய ரகமாகும். அடுத்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜயா. இந்த ரகம் மத்திய கிழங்கு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டு 1998 வெளியிடப்பட்டதாகும். இந்த ரகம் நேராக வளரும் மற்றும் பூக்கும் தன்மை கொண்டது. இதில் வந்து 8-9.5 மாதம் வரைக்கும் மாதத்துக்கு பிறகு தான் இதை அறுவடை செய்ய முடியும். வளரும் கொழுந்து பகுதி வெளிர் ஊதா நிறத்தில் காணப்படும். கிழங்கின் அமைப்பு வந்து கூம்பு வடிவத்திலும் பழுப்பு நிறத்தில் ஊன் பகுதி வெளிர் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். பயிர் சுழற்சியில் நெல்லுக்கு அடுத்து பயிரிடுவதற்கு ஏற்றதாகும். நெல்லுக்கு அடுத்தது 1 ஹெக்டரில் 28 டன் கிழங்கு மகசூல் கிடைக்கும். 27% மாவுச்சத்து கிடைக்கும். ஸ்ரீஜயா அப்படிங்கிற இந்த ரகம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டு மத்திய கிழங்கு ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்டது. இந்த ரகம் நேராக வளரும் பூக்கும் தன்மை கொண்டதாகும். இந்த ரகத்தினை 7-8 மாதங்கள் அதாவது குறுகிய இடைவெளி, நெல்லுக்கு பிறகு ஒரு கிழங்கு பயிர் நடணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து இந்த ஸ்ரீஜயா ரகத்தையும் ஸ்ரீ விஜயா ரகத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா இது 7-8 மாதங்களுக்குள்ளே அறுவடை செய்யலாம். கிழங்கின் அமைப்பு கூம்பு வடிவத்திலும் பழுப்பு நிறத்திலும் மற்றும் ஊன் பகுதி வெளிர் மஞ்சள் நிறத்திலும் காணப்படும். 1 ஹெக்டர்லேருந்து 30 டன்கள் கிழங்கு மகசூல் மற்றும் 24% மாவு சத்து கிடைக்க பெறலாம். ஏனைய ரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரவள்ளி ராசி 20 என்னும் ரகம் ராசி விதை நிறுவனத்திலிருந்து வெளியிடப்பட்டது. கிழங்கின் மாவுச்சத்து 28% இருக்கும். மேலும் தாய்லாந்து தேர்வு 1, தாய்லாந்து தேர்வு 2, M4 மற்றும் பர்மா போன்ற மரவள்ளி தேர்வுகள் விவசாயிகளிடையே பெரும் அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரத்தில் ஸ்ரீ விசாகம், ஸ்ரீ சாகியா, ஸ்ரீ ரேகா, ஸ்ரீ பிரபா, ஸ்ரீ பிரகாஷ், ஸ்ரீ அபூர்வா, ஸ்ரீ அதுல்யா, ஸ்ரீ ஸ்வர்ணா, ஸ்ரீ ஹர்ஷா, ஸ்ரீ சக்தி மற்றும் ஸ்ரீ ஸ்வர்ணா போன்ற ரகங்கள் வெளியிடப்பட்டு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. சமவெளி பகுதிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் தர மாவு சத்து தரக்கூடிய ரகம் H226, முள்ளுவாடி 1, கோ 2, கோ 3, கோ 4, மரவள்ளி YTP 1, மரவள்ளி YTP 2 ஆகிய ரகங்கள் ஏற்றவை. மலைப்பிரதேசத்துக்கு H165 மிகவும் சிறந்தது. இது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற கிழங்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோ 2 வந்து நல்லா வேக்காடு உள்ள கிழங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கேரளாவிலேருந்து வெளியிடப்பட்ட வெள்ளையாணி ஹ்ரஷ்வா அப்படிங்கிற ரகம் வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்றதாக இருக்கும். ப்ளஸ் வந்து 6-7 மாதத்துக்குள்ளே இந்த கிழங்கு அறுவடைக்கு வந்துடும். இந்த குச்சி ரகங்கள்லாம் எங்கே வாங்கலாம், எங்கே போய் கேட்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து தவறாமல் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூரை அணுகி உங்களுக்கு என்னென்ன ரகம் அங்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய ரகங்கள் வந்து அங்கே வந்து பயிர் பாதுகாத்து வர்றாங்க. அதே மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்து விதைக்கரணைகளை வந்து உற்பத்தி செய்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் முன்பதிவு செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ரகங்களை வந்து பயன்பெற்று வரலாம். இவ்வாறு கூறி சில நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்லி இந்த மரவள்ளி ரகத்தை வந்து சரியாக நேரத்தில் சரியான இடத்தில் சரியான ரகத்தை தேர்வு செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது மரவள்ளி முன்னோட்டம் மற்றும் ரகங்களின் சிறப்பு இயல்புகள் பற்றி தோட்டக்கலை இணை பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.